एदं परमं गुह्यं मद्भक्तेष्व विधाश्रति भक्तिं मयि परां कृत्वा மாமே வைஷ்யத் அசம்சயஹ. பக்தர்களிடம் இந்த பரம ரகசியத்தை விளக்குபவனுக்கு பக்தி தொண்டு உத்தரவாதப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகின்றான். இதோட தொடர்புடைய பதம் அடுத்த பதம் அதையும் படிக்கிறேன். நாச்ச தஸ்மான் மனுஷேஷு கஷ்டின் மே பிரிய கிருத்தமாக பவிதானே பிரியதரோ புவி. அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் இல்லை. அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆகவும் முடியாது. இந்த பதத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிக்கிறார். பகவத்கீதையில கிருஷ்ணர் பல விஷயங்களை நமக்கு சொல்லித்தரார். பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இறுதியில குஹ்யம் குஹ்ய தரம், இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் ரகசியமானதை நான் உனக்கு சொல்றேங்கிற. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தது 68வது பதம். 63வது பதத்துல கிருஷ்ணன் சொல்ற, இதீதே ஞானம் ஆக்கியாதம் குஹ்யாத் குஹ்ய தரம் மயா, குஹ்யாத் குஹ்ய தரம் மயா. ரகசியமானதுல எல்லாம் ரகசியமான ஒரு விஷயத்த முடிவா உனக்கு சொல்றேங்கிற பகவான். அப்படி என்ன சொன்னார்? சர்வ குஹியத்தயம் பூய சுனிமே பரமம் வச்சக. எல்லா குஹியம் எல்லா ரகசியங்கள்லயும் ரகசியமானத மறுபடியும் உனக்கு சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே கிருஷ்ணர் கீதையில சொல்லிட்டார், அத முடிவா இதுதான் முடிவு அப்படிங்கறத தெளிவா எடுத்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படி அப்படின்னா, பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை 18வது அத்தியாயத்தினுடைய 65-66 சொன்னார். அது நம்ம போன வகுப்பு எல்லாம் பார்த்தோம். என்ன சொன்னார் பகவான்? மன்மனாபவமத் பக்து மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்ய சத்தியம் தே பிரதி ஜானி பிரியோசிமே. மன்மனாபவமத் பக்து, எப்போவுமே என்னை பற்றி நினைச்சென்று என்னுடைய பக்தனா என்னையே வழிபடு, உன்னுடைய நமஸ்காரங்களை எனக்கு தெரிவி. இப்படி நீ செஞ்சினா உனக்கு நான் சத்தியம் அளிக்கிறேன், நீ என்னுடைய லோகத்துக்கு வந்தடைவாய் அப்படின்னு. நீ என்னுடைய நண்பன் அப்படிங்கறனால நான் உனக்கு இந்த சத்தியத்தை தரேங்கிற. அடுத்து என்ன சொல்றார்? சர்வ தர்மான் பரித்தியச்ச மாமேகம் சரணம் ரச்ச அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷுஷஹ. எல்லா விதமான தர்மங்களையும், சர்வ தர்மா எல்லா வித தர்மங்களையும் பரித்தியஜ துறந்துட்டு மாமேகம் என் ஒருவனிடம் மட்டும் சரணம் ரஜ சரணடைவாயாக. அப்படி சரணடைஞ்சினா நான் என்ன பண்ணுவேங்கிற, அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ, நான் என்ன பண்ணுவேன்னா உன்னுடைய சர்வ பாபத்தையும், அகம் தாம் சர்வ பாப்பியப்பு மோக்ஷான் மாக்ஷுஷக, உன்னுடைய சர்வ பாவத்தையும் நான் விளக்கிட்டு உனக்கு மோக்ஷமும் தரேன், மாஷுஷக பயப்படாதேங்கிறார். சோ இந்த ரெண்டு ஸ்லோகம் கீதையில கிருஷ்ணர் சொல்றார். இந்த ரெண்டு ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய சாராம்சமா கருதப்படும், மிக முக்கியமான பதங்களா கருதப்படும். ஏன்னா கீதையில கிருஷ்ணர் சொல்ல வர எல்லா விஷயமே இதுல உள்ளடங்கி இருக்கு. இந்த விஷயத்த, இந்த குஹ்யம், இந்த ரகசியத்தை யார் ஒருத்தர் பக்தர்கள்ட்ட விளக்குறாங்களோ அவங்களுக்கு பக்தி தொண்டு உத்தரவாதப்படுத்தப்பட்டு இறுதியில் அவர்கள் எங்கிட்ட வராங்கிற, அதுதான் இந்த பதத்துல பார்த்தோம். ஏதம் பரமம் குஹ்யம், இந்த பரமமான ரகசியத்தை யார் ஒருத்தர் மத் பக்தேஷ்வ அபிதாஷதி, என்னுடைய பக்தர்களுக்கு விளக்குறாங்களோ, பக்திமயி பராம் கிருத்வா, அவங்க பக்தியினுடைய பரம நிலையை அடைஞ்சு, பக்தியினுடைய உன்னத நிலையை அடைஞ்சு, மாமே வைசிஷி அசம்சயஹ, எங்கிட்ட வந்து சேர்றாங்க அதுல சந்தேகம் இல்லைங்கிறார். சோ இந்த பதத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யாரெல்லாம் கீதையினுடைய முக்கியமான விஷயத்த மற்றவங்களுக்கு விளக்குறாங்களோ அவங்களுக்கு பக்தி தொண்டு உத்தரவாதப்படுத்தப்படுது, அவங்க இறுதியில என்ன வந்தடைறாங்கன்னு சொல்லி சொல்றார். இதுக்கு அடுத்த பதத்துல நான் படிச்சேன், அப்படி யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண பக்தியை மற்றவங்களுக்கு விளக்கி சொல்றாங்களோ அத்தகைய நபரை விட எனக்கு பிரியமான தொண்டன் யாரும் இவ்வுலகில் இல்லை, அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆகவும் முடியாதுங்கிறார் பகவான். இந்த இரண்டு பதங்கள்லயும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த கிருஷ்ண பக்தியினுடைய விஷயங்களை பிரச்சாரம் பண்றதினுடைய முக்கியத்துவத்தை வெளிக்காட்டுறார். கிருஷ்ண பக்தியை எல்லாரும் பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இந்த இரண்டு பதங்கள்ல ஊக்குவிக்கிறார். யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறாங்களோ அவங்க பக்தி தொண்டினுடைய உன்னத நிலையை அடைவாங்க. பக்திமயி பராம் கிருத்வா, பக்தியினுடைய பரம நிலையை அடைவாங்க, எங்கிட்ட வந்து சேருவாங்க, அதுல சந்தேகம் இல்லைங்கிற. நம்ம வெளியில போய் பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, எந்த பொருள் வாங்கினாலும் பல பேர் உத்தரவாதம் கொடுப்பாங்க. இது வந்து 2 வருஷம் வருங்க, 4 வருஷம் வருங்க இப்படின்னு பல உத்தரவாதம் கொடுப்பாங்க. ஆனா அந்த உத்தரவாதத்துக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? கிடையாது. பல தடவை நம்ம பொருள் வாங்கி கொண்டு போனோம்னா, இல்லைங்க இது வந்து இந்த விஷயத்துக்கு உத்தரவாதம் கிடையாதுங்க, வேற ஏதாவது போயிருந்ததுன்னா அதை நாங்கள் மாற்றி தருவோங்க, இதுக்கு உத்தரவாதம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி கிருஷ்ணர் இங்கே வந்து நமக்கு சந்தேகத்தோட எதுவும் உத்தரவாதம் கொடுக்கல, அசம்சயஹ, சந்தேகமே தேவையில்லை. யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண பக்தியை, பகவான் கொடுத்த இந்த பரம ரகசியத்தை மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறாங்களோ, மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு பக்தி தொண்டு அப்படிங்கிறது உறுதி. பக்தி தொண்டு உறுதினா என்ன? பிரேம பக்தியானது கிருஷ்ணர் உறுதியாக கொடுக்குறார். அது மட்டும் இல்லாம அவங்க பகவானுடைய லோகத்தை போய் சேர முடியும். இதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா காலம் காலமா வேத கலாச்சாரத்துல இருந்து வந்துருந்தது. வேத கலாச்சாரம் அப்படிங்கிறது கிருஷ்ண பக்திக்கும் வேத கலாச்சாரத்துக்கும் ஒரு விதத்துல வேற்றுமையே கிடையாது. வேத கலாச்சாரம் அப்படின்னா அது வந்து வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையா வச்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வர்ணாசிரம தர்மமானது எதுக்காக உண்டானது? பகவான் விஷ்ணுவை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு தான். அதுதான் வர்ணாசிரம தர்மத்தினுடைய குறிக்கோள். அப்படித்தான் இந்த சமுதாயம் மொத்தமும் பல கோடான கோடி வருஷங்களா இருந்துருக்கு. கோடான கோடி வருடங்களா இந்த ஆன்மீக ஞானம், கீதையில கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய இந்த ஞானம் பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருந்தது. கிருஷ்ணர் கீதையிலே சொல்ற என்ன சொல்ற? ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விது சகாலநேக மகத்த யோக நஷ்ட பரந்தப. இந்த ஞானம் பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருந்தது, அது வந்து வழியில விட்டு போச்சு, அதனால நான் உனக்கு திரும்பி சொல்றேன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கீதையில 4வது அத்தியாயத்திலே சொல்றார். இந்த பகவத்கீதையில கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய இந்த ஆன்மீக ஞானமானது பல கோடான கோடி வருடங்களா இருக்கக்கூடிய அதே ஞானம், கிருஷ்ணர் சரணடையணும் அப்படிங்கிற. ஏன்னா இது வந்து காலத்துக்கு உட்பட்டது கிடையாது. இந்த காலத்துல இது ஆரம்பிச்சாங்க, இந்த காலத்துல இது முடிய போகுது அப்படிங்கிறது கிடையாது. கிருஷ்ணர் நித்தியமானவர், நம்மளும் நித்தியமானவர்கள். நம்ம கிருஷ்ணருக்கு சேவகம் செய்ய வேண்டியவர்கள் அப்படிங்கிற கருத்தும் நித்தியமானது. நம்ம எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் தான். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நித்தியமான விஷயம் அப்படிங்கும்போது அங்க வந்து ஆரம்பம் அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாது. இந்த ஒரு காலத்துலதான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணருக்கு எல்லாரும் நித்தியமா சேவை செய்யணும். அதனால இந்த பகவத்கீதையினுடைய விஷயமானது நித்தியமானது. இது இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய நினைவு கெட்டாத காலத்துல இருந்து நித்தியமா இந்த பகவத்கீதையினுடைய ஞானமானது பரம்பரை பரம்பரையா வழிவந்துட்டு இருந்தது. கிருஷ்ணர் கீதையில சொல்லக்கூடிய இந்த கருத்தை தங்களுடைய சிரம் மேற்கொண்டு பல்வேறு ஆச்சாரியர்கள், நம்மளுடைய சமீப காலத்துல நமக்கு தெரியும் ராமானுஜர், மத்வாச்சாரியர், விஷ்ணு சுவாமி, நிம்பர்க் ஆச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, இவங்க எல்லாரும் கிருஷ்ணா சொல்லக்கூடிய இந்த விஷயத்த தங்களுடைய சிரம் மேற்கொண்டு இந்த கிருஷ்ண பக்தியை மக்கள் மத்தியில பரப்பினாங்க. ராமானுஜர் பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான சீடர்களை உற்பத்தி பண்ணார். மத்வாச்சாரியர் அதே மாதிரி, விஷ்ணு சுவாமி, நிம்பர், சைதன்ய மகாபிரபு, இப்படி பல்வேறு ஆச்சாரியர்கள் எல்லாருமே வந்து கிருஷ்ண பக்திய ரொம்ப பரவலா பிரச்சாரம் பண்ணார். எல்லாத்துக்கு மேல பாத்தீங்கன்னா சமீப காலத்துல நம்மளுடைய ஹரே கிருஷ்ணா இயக்கத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் பக்தி விதான் சுவாமி பிரபுபா, அவர் ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா மற்ற யாராலையுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சார். மேற்கத்திய நாடுகள்ல போய் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். எல்லா ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களை தன்னுடைய சிரம் மேற்கொண்டு ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தோட அவர்களுடைய ஆசிர்வாதத்தோட ஸ்ரீல பிரபுபா இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகம் முழுக்க பரப்பினார். இது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சமீப காலத்துல இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறதுக்கும் பகவத்கீதையினுடைய ஞானம் அப்படிங்கிறதும் எவ்வளவுதான் ஆச்சாரியர்கள் வந்திருந்தாலும் கலியுகத்தினுடைய தாக்கத்தினால பாத்தீங்கன்னா வேத கலாச்சார காலத்துல இருந்ததை காட்டிலும் இது ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பல பேர் வீட்டில் பகவத்கீதை அப்படிங்கிறதே இல்லை. ஆ உண்மையாக சொல்லுங்க, இங்கே வந்திருக்கவங்கள எத்தனை பேர் வீட்டில் பகவத்கீதை இல்லை? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து, நிறைய கைகள் எழுது ஒன்னொன்னா வருது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா எல்லா கையும் மேல வந்துடும். கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல இங்க கோயிலை நாடி பகவான் கிருஷ்ணருடைய கீதையினுடைய சொற்பொழிவை கேட்கணுங்கிறத நாடி வந்தவங்க கிட்ட கூட பகவத்கீதை இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரமா இருக்கு. பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான கலியுகமா இருக்கு பாருங்களேன். இருக்கிறவங்களும் கொண்டு வரல, அது ரெண்டாவது விஷயம். நிறைய பேர்கிட்ட இல்ல பகவத்கீதையே இல்ல. அப்புறம் அதை படிக்கிறது எங்க, படிக்கிறதுங்கிறது எந்த கேள்வி வருது அடுத்து? அந்த கேள்வி நான் கேட்க போறது இல்ல. அப்புறம் அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டதுங்கிறது எங்க வருது? அதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது எப்படி வருது? ஆனா இத படிச்சு புரிஞ்சுட்டு வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க வேத காலத்துல. இப்படி வேத காலத்துல எல்லாருமே கிருஷ்ணரையும் பகவானையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கருத்து ஏறக்குறைய அழிஞ்சு போய் கிடக்கு. நிறைய அழிஞ்சு போய் கிடக்கு. இந்த பகவத்கீதை அப்படிங்கிற ஞானத்தை ஜனங்க நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிலர் நாங்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொள்றாங்க. ஆனா ஒருத்தர் நம்ம கிட்ட நம்ம கோயிலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டோம், அவர் வந்து இந்து மதம் அப்படிங்கிறதுல அவரு நாங்கள் இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு கர்வத்துல அந்த ஒரு பாவத்தை தாங்கி நின்றுன்றிருந்தார். அவர்கிட்ட கேட்டோம், நீங்க எதை வழிபடுறீங்க அப்படின்னு, யார வழிபடுறீங்க, யார கும்பிடுறீங்க அப்படின்னு. நாங்க வந்து கொடிய கும்பிடுறோம் அப்படின்னு. ஒரு சிலருக்கு சிரிப்பாது இது, ஆனா இதுதான் நடந்துட்டு இருக்கு. நாங்க வந்து கொடிய கும்பிடுறோம் அப்படின்னு. ஏன்பா நீ இந்துக்கள்னு சொல்றியே, இந்து மதத்துல எங்கயா கொடிய கும்பிடுறத பத்தி சொல்லியிருக்கா? பகவத்கீதையை நீ படிச்சு பார்த்திருக்கிறியா? கிடையாது. பகவத்கீதையை படிச்சு பார்த்தது கிடையாது. கீதையில கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கரசேவை அமைப்புகள் இருக்கு. ஆனா எத்தனை பேர் பகவத்கீதையை படிச்சிருக்கிறாங்க? எத்தனை பேர் அதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க? இந்தியாவில் அதாவது இந்த இந்துக்கள் அப்படிங்கிறதுல பெருமை கொள்ளக்கூடிய ஒரு இயக்கத்தை சேர்ந்த பெரும்பாலும் நிறைய மனிதர்கள் அவர் வந்து நல்ல மனிதர்னு சொன்னாங்க. அந்த ஒரு நபர் பிரதம மந்திரியா இருந்தார் முதல்ல. அவர் வந்து மேலை நாடுகளுக்கு போனப்ப அங்க வந்து மாமிசம் அங்க மீன்லாம் அவருக்கு வந்து கொடுத்தாங்க. அதை வந்து அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில ரொம்ப பெருமிதமா அவர் வந்து அதை அந்த நிகழ்ச்சியை போட்டிருந்தாங்க. அவர் வந்து மீன் மாமிசம் முட்டை இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டார். அவர் உண்மையில பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர், வெள்ளித்தோட்டத்துல இந்து மதத்தை பரப்புறோம், இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கர்வமா சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்சியை சேர்ந்தவர். ஆனா பாருங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா விஷயத்தை யாரும் புரிஞ்சுக்கல. மேலோட்டத்துல அகங்காரத்தோட தெரிஞ்சாலும் யாருமே விஷயத்தை புரிஞ்சுக்கல. இது எல்லா இடத்துலயும் நடக்குது. ஒருத்தர் இது ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்றான், கடவுளே இல்லை, கடவுளை நம்புவோன் முட்டாள், கடவுளை பரப்பியோன் அயோக்கியன், காட்டு மிராண்டி, இப்படிலாம் வசனங்கள் எழுதி வச்சிடறாங்க. இதெல்லாம் இத்தகைய மாதிரி சொல்லக்கூடியவர்கள்லாம் நினைச்சு பார்த்தா முட்டாள்கள் தான் சொல்லணும். தமிழகத்துல ஒரு பெரிய முட்டாள் சொல்றார், பகவத்கீதை தான் காரணம் இந்த ஜாதி பிரச்சனை எல்லாத்துக்குமே அப்படின்னு. இது எப்படின்னா பிராமணர்கள், ஏன்னா கீதையில கிருஷ்ணன் சொல்றார், சத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டியம் குண கர்ம விபாகஷ, நாலு விதமான பிரிவுகளை நான் பிரிச்சு வச்சிருக்கேன். எதன் அடிப்படையில் அப்படின்னா குணம் மற்றும் கர்மத்தின் அடிப்படையில நான் பிரிச்சு வச்சிருக்கேங்கிற. ஒருத்தனுடைய குணம் எப்படி இருக்கு, அவன் செய்யக்கூடிய செயல்கள் என்ன, அதை வச்சு நான் நாலு வகையா பிரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சமீப காலத்துல வந்த ஒரு சில பிராமணர்கள் கீழ்நிலையில இருக்கக்கூடிய மக்களை வஞ்சகம் பண்ணி அவங்கள ஏச்சு பொழைச்ச காரணத்தினால பகவத்கீதையே தப்பு அப்படின்னு நிராகரிக்கிறான். இது எப்படி தெரியுங்களா? உங்கள யாருக்காவது வாழ்க்கையில தலைவலியே வராத நபர்கள் இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்க முடியாது. தலைவலி வந்தா என்ன பண்ணுவீங்க? சண்டுவா. நீ என்ன பண்ணுவ தலைவலி வந்தா? ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவேம். ராம், நீ என்ன பண்ணுவ தலைவலி வந்தா? அப்படின்னா ஏதாவது ஒரு தைலம் எடுத்து தடவும். தலை வலிக்குது இல்ல, தலையை வெட்டி போட்டா தலைவலியே வராதே. அதை ஏன் யாரும் பண்ணல? இதுதான் இந்த பகவத்கீதையை பத்தி பேசுற அயோக்கியர்களுடைய நிலைமை. பகவத்கீதையில சொல்றத தப்போ உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிற காரணத்தினால கீதையே ஒருத்தன் புறக்கணிச்சானா அவனை விட முட்டாள் எவனும் கிடையாது, அவனை விட அயோக்கியன் எவனும் கிடையாது. இது வந்து தலை வலிக்குதுங்கிறனால தலைய வெட்டுற மாதிரி. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு பக்கம் அயோக்கியர்கள் கடவுளை நம்பாதீங்க, பகவத்கீதையை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்து மதம்னா என்ன, கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றார், இத பத்தியே தெரியாம இந்து மதத்தை பத்தி வெறி புடிச்சு ஒரு சிலர் அலையிறாங்க. இது மாதிரி மக்கள் எல்லாருமே சீர்கெட்டு தரிகட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமீபத்துல செய்தி என்னன்னா, ஒரு பேரளவுல பகுத்தறிவுல வல்லவர் அப்படின்னு சொல்லி ஒரு சில முட்டாள்கள் கொடுத்த பட்டத்துல ஒருத்தர் தெரிஞ்சவருடைய சிலைய ஒரு சிலர் உடைச்சிட்டாங்க. அத வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு செத்து போன மனுஷன், அவனுக்கு ஒரு தண்டத்துக்கு ஒரு சிலை. அந்த சிலையால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. அத சிலை இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது, அதை உடைச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. அத ஒரு சிலர் வந்து உடைச்சிட்டாங்க. எதுக்கு உடைச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது இருந்தாலும் ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது, ஆனா அதை உடைச்சிட்டாங்க. அதை உடைச்சிட்டாங்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. அப்பனா எல்லாரும் எந்த அளவுல முட்டாள்தனமா இருக்காங்க பாருங்க. நமக்கு சமுதாயம் எப்படி சீர்கட்டு இருக்கு அப்படின்னா, கண்டன சிலையை உடைச்சதுக்கு வந்து தண்டனை உண்டான், ஆனா அதுக்கு எதிர்த்து போரிட்டு ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கோயில இருக்கிற சாமி சிலையெல்லாம் உடைக்கிறாங்களாம். எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருப்பாங்க. ஆனா அதுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு கலியுகத்தினுடைய நிலைமை. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரெண்டுமே தப்புங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் தத்துவ ரீதியா கிருஷ்ணர் என்ன சொல்றார் கீதையில அப்படிங்கிறத ஒருத்தன் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம ஒருத்தன் செயல்படுறான், இன்னொருத்தன் என்ன பண்றான், தலை வலிக்குதேன்னு சொல்லிட்டு தலையே வெட்டிடுறான். எப்படி இருக்கு பாருங்க, இன்னைக்கு சமுதாயம் சீர்கட்டு தரிகட்டு நிக்குது. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இதுதான் சாஸ்திர சக்ஷுன்னு சொல்லப்படும். சாஸ்திரங்களுடைய கண்ணோட்டத்தை வச்சு நம்ம நடைமுறை வாழ்க்கை அப்படியே அலசி ஆராயணும். நடைமுறையில என்ன நடக்குது அப்படிங்கிறது அது நமக்கு அத்தியாவசிய தேவை. இல்லைன்னா நம்மளும் அப்படியே மயங்கி போயிடுவோம். நம்மளும் வந்து மற்றவங்களுடைய சொற்களால மயங்கி போயிடுவோம். பல பேர் வார்த்தை ஜாலங்களை உபயோகப்படுத்தலாம், ஆனா என்ன இருக்கு? ஒருத்தர் சொல்றான், நிறைய பேர் கிறிஸ்டினா மாறி போயிட்டாங்க. என்ன அதனால என்ன? அதனால என்ன? ஒரு வேட்ல நம்ம அவங்க ஒரு அவங்க இந்துக்களா இருந்தா அவங்க கிருஷ்ண பக்தி வர்றதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கலாம். ஒரு விதத்துல உண்மைதான். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஹிந்துன்னு சொல்றவனும் என்ன பண்றான், கிறிஸ்துவன்னு சொல்றவனும் என்ன பண்றான், நீயும் மாம்சம் சாப்பிடுற அவனும் மாம்சம் சாப்பிடறான், நீயும் சூதாடுற அவனும் சூதாடுற, நீயும் போதை வஸ்தை எடுத்துக்கிற அவனும் போதை வஸ்துக்களை எடுத்துக்கிறான், நீயும் தகாத உடலுறுல ஈடுபடுற அவனும் தகாத உடலுறுல ஈடுபடுறான். அப்புறம் என்ன வித்தியாசம்? அவன் சர்ச்சுக்கு போறான், நீ கோயிலுக்கு போற, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அது கிடையாது. தத்துவ ரீதியா ஜனங்க புரிஞ்சுக்கணும். என்னங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாச்சு? கிடையாது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தத்துவம் அப்படிங்கிறது உள்ள போனீங்கன்னா பெரிய விஷயம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அறிவு அதிகமாக தேவை, ஒத்துக்கணும். ஆனா எல்லாருமே அதே அளவு அறிவாளியா இருக்கணுங்கிறதையும் நாங்கள் எதிர்பார்க்கறது கிடையாது. தத்துவம் ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம ஆன்மீக ஆத்மா. ஆத்மா அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அதை நம்ம இப்போ மறந்துருக்கோம். எப்படி சேவை பண்றது? பகவானுடைய திருநாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த நாம ஜபத்தை பண்ணணும். இது தெரிஞ்சிருந்தா போ ஆரம்ப நிலையில. இதை எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஆனால் அதை ஏற்றுக்கணும். அதுதான் சிக்கல். பல பேர் பல விதமாக பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு ஜனங்களுக்கு இதுக்கு இந்த அடிப்படையான விஷயம் சொல்லாமல் பல எத்தனையோ விதத்தில் என்னென்னமோ சொல்லி ஜனங்களை ஏமாத்துறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், நம்ம கோயிலுக்கு வருவார். அவர் சொன்னார், இங்கே ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கு, பாலை இன்ஜினியரிங் காலேஜ். அங்கே காலேஜில் பிரின்ஸிபால் வந்து அனித்ய அசுகா அப்படிங்கிற ஒரு பேர், அதாவது நித்யானந்தாங்கிறது ஆப்போசிட்டாக போட்டிங்கன்னா அனித்தியமாக அசுகமாக இருக்கக்கூடிய நிரானந்தா, அனித்ய நிரானந்த ஒருத்தர் பரம கம்சனோட கும்பலில் சேர்ந்துருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா பசங்ககிட்டலாம் யோகா கிளாஸ் சொல்லித்தரேன், 2000 ரூபா ஃபீஸு, கம்பல்சரி ஃபீஸ். யோகா கிளாஸ் யாரெல்லாம் சேரலையோ அவங்கெல்லாம் வந்து ஹால் டிக்கெட் தர மாட்டேன். மொத்தம் கலெக்ஷன் 22 லட்சம் ஒரு வருஷத்தில். இப்படி ஜனங்களை ஏமாத்துறாங்க. ஒரு பக்கம் பாருங்க எந்த அளவுக்கு அவல நிலை இருக்குன்னு சமுதாயத்தில். ஒரு பக்கம் என்ன, ஒருத்தன் விஷயமே தெரியாம கடவுளே இல்லைன்னு புறக்கணிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஒருத்தன் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னையுமே படிக்காம தெரிஞ்சுட்டு இருக்கான். இன்னொருத்தன் எல்லாமே இருக்குங்க நானும் படிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போலி கடவுளை நம்பின்னு இருக்கான், போலி நபர்களை நம்பின்னு இருக்கான். இதுதான் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலையா இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணன் இங்க அதுக்கு வழி கொடுக்குற. நம்ம வந்து மொத்த சமுதாயமும் இப்படி சீர்கட்டு கிடக்குது அப்படின்னா மொத்த சமுதாயத்தையும் நம்மளால திருத்த முடியுமா? முடியும் ஒரு காலகட்டத்துல. அதுக்கு ஷீல பிரபுபாத் வழி கொடுத்துருக்காரு, மொத்த சமுதாயம் மொத்தத்தையும் நம்ம திருத்தணும். அதுதான் நம்மளுடைய கடமை. இந்த சமுதாயம் மட்டும் கிடையாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிரபுபாத் என்ன சொன்னார்னா, சைத்திரி மகாபிரபு சொன்னதை திருப்பி சொன்னார் பிரபுபாத், பாரத பூமித்தே மனுஷ ஜென்ம ஹயலே ஜன்ம சார்த்தக கரிகர பழ உப்பகார். பாரத பூமியில, இந்த புண்ணிய பூமியான பாரதத்துல யாரெல்லாம் மனுஷ பிறவி எடுத்திருக்காங்களோ, மனுஷ ஜென்மம் எடுத்திருக்காங்களோ, அவங்க எல்லாம் தங்களுடைய ஜென்மத்தை பூர்த்தி செஞ்சுட்டு தங்களுடைய ஜென்மத்தை உபயோகப்படுத்திட்டு கரிகர பரோபகார், மத்தவங்களுக்கு பரோபகாரம் பண்ணணும், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு. என்ன பண்ணணும்? தான் கிருஷ்ண பக்திய முழுமையா உபயோகப்படுத்திட்டு அதை மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார். நமக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த கிருஷ்ண பக்தியை பயிர் செய்யறது அப்படிங்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் கிருஷ்ணர்னா என்னன்னே தெரியாதவங்கெல்லாம் வந்து எவ்வளோ பேர் முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி கிருஷ்ண பக்தியை பயிற்சி செஞ்சுட்டு எந்த வித தீய பழக்கங்களுமே இல்லாமல் கிருஷ்ண பக்தியில் ஆழமாக திடமாக செயல்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால நம்ம வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் கொள்ள தேவையில்லை. எத்தனையோ பேர் இந்த கிருஷ்ண பக்தியை பயிர் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாரத பூமியில பிறந்த நமக்கு ஏன் இந்த கிருஷ்ண பக்தியை எடுத்துக்க முடியாது? நம்ம ஏன் அது கஷ்டம்னு நினைக்கணும்? நிறைய பேர் ஆனா பாரத பூமியில பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கர்வத்துல பல பேர் அதை கண்டுக்கிறது இல்லை. இதுதான் பிரச்சனை. எனக்கு தெரியுங்க கீதா, எங்க தாத்தா பாட்டா சொல்லி கொடுத்துட்டாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு உங்க தாத்தா பாட்டா? கீதை பணம் காட்டினாருங்க. புத்த விநியோகத்துல போகும்போது நிறைய பேர் நிறைய இடத்துல அனுபவிப்போம். பகவத்கீதை எங்க வீட்டுல இருக்குதுங்க, இருக்கு, வச்சிருந்த என்ன பண்ற, படிச்சு பாத்தியா? எங்க வீட்டுல இதோட பெருசா இருக்குதுங்க, மஞ்சள் கலர்ல பகவத்கீதா பெருசா இருக்குதுங்க. என்னைக்காவது படிச்சு பாத்தியா? அதுல இருந்து ஏதாவது புரிஞ்சுண்டியா? கிடையாது, எதுவுமே படிச்சு பாக்கல, எதுவுமே புரிஞ்சுக்கல. அப்புறம் என்ன நீ பகவத்கீதா வச்சிருக்க வீட்டுல? ஒரு சிலர் சொல்றோம் பகவத்கீதைய நாங்க வந்து பூஜை அறையில பத்திரமா போட்டு கவர் எல்லாம் போட்டு அழுக்காயிடக்கூடாதுன்னு கவர்லாம் போட்டு பூலாம் மேல வச்சு பத்திரமா வச்சிருக்கோங்க. அது கிடையாதுங்க பகவத்கீதையை வச்சிருக்கிறது, அது கிடையாது. அதை எடுத்து படிச்சு பார்க்கணும், அதன்படி நடக்க பார்க்கணும். ஒரு சிலர் கேட்கலாம் பகவத்கீதை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க புரிஞ்சுக்கிறது. ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்ம அடிக்கடி சொல்றது பகவத்கீதை நீங்க எடுத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆச்சாரிய பிரபுபா பகவத்கீதைக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கார், ஒரு 35 பக்கம். அந்த அறிமுகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு பகவத்கீதை என்னுடைய மொத்த பிக்சரும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதை ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சுட்டு நீங்க பகவத்கீதையை படிச்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். பகவத்கீதை புரியாதுங்கிறதெல்லாம் கிடையாது, ஆனா அதுக்கு என்ன தேவைன்னா பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும், அதுவும் முக்கியம். புத்தகம் இருக்கு, புத்தகத்துல இருந்து ஓரளவு தெரிஞ்சுக்கலாம், தெளிவா இன்னும் ஒண்ணு முழுமையா நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் புரியாம தவிக்கலாம். ஒரு இடத்துல புரியாது, ஆனா அதே விஷயத்த கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல விளக்கி இருப்பார், அந்த இன்னொரு இடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு பக்தர்களுடைய சங்கம் தேவை. எங்க சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சு பக்தர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம் பக்தருடைய சங்கத்தை இந்த கிருஷ்ண பக்தி எடுத்துக்கோங்க. இந்த கிருஷ்ணர் கொடுத்திருக்கிற இந்த விஷயங்கள் வந்து சாதாரணமானது கிடையாது, இது எல்லாரும் எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாவசிய விஷயங்கள். உலகத்துல வந்து இன்னைக்கு பல பேர் பல விதத்துல போயிட்டு இருக்காங்க, என்னென்னமோ விதத்துல போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் சொல்றாங்க எந்த விதத்துல போனாலும் சரி, எத்தோமத் தத்தோபத், எந்த விதத்துல போனாலும் சரி இறுதியில நீ ஒன்னா ஒரே கோலத்தை அடைவ, ஒரே இலக்கத்தை அடைவ அப்படிமா. இந்த மாதிரிலாம் அயோக்கியத்தனமா முட்டாள்தனமா ஜனங்க பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து இந்து மதத்தை பின்பற்றினாலும் சரி, நீ சாய்பாபாவை கும்பிட்டாலும் சரி, நீ இல்ல கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றினாலும் சரி, ஃபுட்பால் விளையாண்டாலும் சரி, தண்ணி அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரே இலக்கத்தான் நீ அடைவ, இப்படின்னு ஒரு சில அயோக்கியர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றது வினோதமா தெரியலாம், ஆனா இது வந்து ஒரு பிரபலமான ஆன்மீகவாதியினுடைய கூற்று, இது ஜனங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இதுதான் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, யாருக்கும் எது உண்மை என்னங்கிறது தெரியறது இல்ல. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பகவத்கீதை உண்மை இருவின் பக்தி விதான் சுவாமி பிரபுபாத அவர்கள் கொடுத்ததை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். யாருக்கு வீட்டுல எல்லாம் பகவத்கீதை இருக்குதோ, பகவத்கீதை உண்மை இருவில் யார் வீட்டுலலாம் இருக்குதோ அவங்க எல்லாம் தயவு செய்து தொடர்ந்து படிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிலவரம் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும் மோசமான சூழ்நிலை நிலவுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஜனங்க யாரும் இந்த கீதையினுடைய ஞானத்தை எடுத்துக்கிறது இல்ல. ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறோம், ஏன் எடுத்துக்கிறது இல்ல, ஏன் கீதையை படிக்கிறது இல்ல, அதுல என்ன கஷ்டம் இருக்கு? எத்தனை இங்க வர்றவங்க இல்ல நெஞ்ச தொட்டு கை தூக்குங்க, யார் வீட்டுல நியூஸ் பேப்பர் வாங்கறது இல்ல? நியூஸ் பேப்பர் வாங்கறது இல்ல, யார் வீட்டுல நியூஸ் பேப்பர் வாங்கறது இல்ல? கிட்டத்தட்ட பாதி பேர் கூட இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், பாதி பேருக்கு மேல வீட்டுல வந்து நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க. அதை எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? எல்லார வீட்லயும் குமுதம், கல்கண்டு, ஆனந்த விகடன், இப்படி எத்தனை புத்தகம் வருது, இதுல எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? எவ்வளவு நேரம் அரசியல் பேசுறோம், எவ்வளவு நேரம் கிரிக்கெட் பேசுறோம், எவ்வளவு நேரம் சினிமா பேசுறோம்? ஏன் அந்த நேரத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிட்டு கிருஷ்ண பக்தியில உபயோகப்படுத்தக்கூடாது? ஏன் அந்த நேரத்தெல்லாம் நம்ம வந்து பகவத்கீதையை படிக்கிறது உபயோகப்படுத்தக்கூடாது? நம்ம எவ்வளவு நேரம், பல பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல டிவி டிவி வச்சிருக்கோங்க, வெறும் நியூஸ் மட்டும் பாப்பாங்க. எவ்வளவு நேரம் நியூஸ் பாப்புற? இல்லங்க, சன் டிவில ஒரு மாதிரி நியூஸ் சொல்றான், ஆனா ஜெயா டிவி போனோம்னா அதே நியூஸ் வேற மாதிரி இருக்குதுங்க. அதனால நான் ரெண்டையும் பாத்துக்கிறேங்க. சரி, எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு மணி நேரம் ஆகுது. இருந்தாலும் ரெண்டும் கொஞ்சம் சரியில்லை, அதனால தூர்தர்ஷன் இல்ல இந்த லோக்கல் டிவி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா எக்ஸாக்டா நியூஸ் என்னங்க நான் கண்டுபிடிச்சிடலாங்க. மொத்தம் எவ்வளவு நேரம் நியூஸ் கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் தாங்க. இத்தனை வருஷமா கேட்டு இருக்கீல, என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நேரம் தான் வேஸ்ட். ஏன் அப்படி வேஸ்ட் பண்ற? பகவத்கீதை படி, ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் படிக்கலாங்க. இங்க நம்ம இங்க யாரும் வயசானவங்க இல்ல, ரொம்ப வயசானவங்க. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிடலாம், நம்ம கூப்பிட்டு படிங்க பகவத்கீதையன்னு கொடுக்கலாம். என்ன படிப்பார் அவரு?
பேப்பர்
ஒன்னும் படிக்க முடியாது, கண்ணு தெரியாது. சரி, கண்ணு தெரியுது படிக்கிறாருன்னே வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு மூளையில ஏறும்? இந்த இளம் பருவம் யாரெல்லாம் இளமையில இருக்காங்களோ, இல்ல வயசானவங்களா இருந்தாலும் ஒண்ணு வேண்டாம், தப்பா நினைச்சுக்க வேண்டாம், இப்போ ராம் நம்ம ராமச்சந்திரன் பிரபு இருக்கார், அவர் பக்தியில் ஈடுபட்டுருக்கார், ரொம்ப ஈடுபட்டுருக்கார், அவர் ரொம்ப கொடுத்து வச்சவர் அவங்களுடைய மனைவி, அவங்க வந்து கிருஷ்ண பக்தியிலிருந்து அவங்களுக்கு டெய்லி படிச்சுட்டு இருக்கிறார். ஆனால் அவர் கிருஷ்ணருடைய கருணை அவருடைய மகன் பக்தராகி அதுக்கப்புறம் அவரும் பக்தியில் பக்தி தொண்டில் இப்போ ஸ்திரமாக ஈடுபட்டுருக்கார். ஆனால் அவரால் படிக்க முடியும்னு நினச்சா முடியாது, கஷ்டமாக இருக்கு. தப்பா நினச்சிக்கோண்ணா பிரபு, ஜஸ்ட் உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது மாதிரி வயதாயிடுச்சுன்னா கஷ்டம் நம்மளால. பல பேர் இந்த மாதிரி நினச்சிக்கலாம், நம்ம நிறைய வீடுகளில் போய் கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, கீதையெல்லாம் வயசானதுக்கப்புறம் படிக்கலாங்க. வயசானதுக்கப்புறம் படிக்க முயற்சி பண்ணாலும் முடியாது, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலும் முடியாது. அதனால வயசாகி போச்சுன்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்டுறலாமா? கிடையாது. அதுக்கும் உதாரணம் எடுத்துக்கோங்க, அவரே எடுத்துக்கோங்க, ராமச்சந்திர பிரபு எடுத்துக்கோங்க. வயசாயிடுச்சு அதனால விட்டாரா? கிடையாது. எந்த வயது இளம் வயதுல எடுத்துட்டா நல்லது, காலம் தாழ்த்து எடுத்துட்டாலும் அதுவும் நல்லது. அதாவது இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லேட் இஸ் பெட்டர் தேன் நெவர் சம்திங், பெட்டர் லேட் தேன் நெவர். காலம் தாழ்த்து செய்யறது அப்படிங்கிறது செய்யாமலே இருக்கிறத காட்டுல சிறந்தது. அது மாதிரி பல பக்தர்கள் இருக்காங்க. ஆர்மோ பிரபு எடுத்துக்கோங்க, ராம்ஜி பிரபு எடுத்துக்கோங்க, ராமசாமி பிரபு எடுத்துக்கோங்க. காலம் தாழ்த்தி கிருஷ்ண பக்தி எடுத்துட்டாங்க, ஆனா ஸ்திரமா எடுத்துக்கும் போது கிருஷ்ணருடைய அனுகிரகம் இருக்கு. அதனால நம்ம இந்த கிருஷ்ண பக்திய புரியாதுங்க, அப்புறமா பாத்துக்கலாங்கன்னு விடப்படாது. எப்ப கிடைக்குதோ இருக்கமா புடிச்சுக்கணும். உங்ககிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தனா யாராவது வேண்டான்னு சொல்லுவீங்களா? ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கோடி ரூபாய வச்சா நான் என்னெல்லாம் திரும்ப பண்ணலாம், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு அழகிய கார் வாங்கலாம், அப்புறம் வேற என்னெல்லாம் நான் வாங்கணும் நினைக்கிறேன் எல்லாமே வாங்கலாம். நான் இன்ஃபேக்ட் ஒரு கோடி ரூபாய் இருந்தா கூட பத்தாது, இருந்தாலும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு இல்லாததுக்கு ஒரு கோடி ரூபாய் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு கோடி ரூபாயோட மதிப்பு உங்களுக்கு தெரியுது, ஆனா அந்த பகவத்கீதையோட மதிப்பு தெரியலையே. பகவத்கீதை இந்த ஒரு கோடி ரூபா மாறிச்சுப்பா? கிடையாது. ஒரு சிலர் கேட்பான், என்னங்க 100 ரூபா சொல்றீங்க கீதா? 200 ரூபா விற்கிற கீதைய நம்ம நம்ம ஜனங்கள்லாம் ரொம்ப முட்டாள்களா இருக்கிறாங்களே, கண்டதுக்கு செலவு பண்றாங்க, கீதைக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்களே, அவங்களையும் கொஞ்சமாக செலவு பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல 200 ரூபாய் கீதையை 100 ரூபாய்க்கு கொண்டு வந்து கொடுத்தா கூட ஜனங்க என்ன கேட்கறாங்க, 100 ரூபாயாங்க? என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஏங்க 50 ரூபாய்க்கு தர மாட்டீங்களா அப்படின்னு. நாங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க அப்படின்னு. ஏன்னா ஜனங்க அந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறாங்க. இது வந்து பகவத்கீதை 100 ரூபா கொடுத்து பகவத்கீதை வாங்கணுமா? பெசம் ஹோட்டல்ல போய் நாலாம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு போலாம, இப்படிதான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இது மதிப்பு தெரியல, மதிப்பு தெரியல. பகவத்கீதைனா என்ன அப்படிங்கறது மதிப்பு தெரியல. 1 கோடி ரூபா கொடுத்தா எல்லாம் ஈனு பல்ல காமிச்சிட்டு வாங்கிக்கிறாங்க, பகவத்கீதையை கொடுத்தா ஐயோ அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் ஒதுங்கி போறாங்க. சுத்தமா
இருக்கணும்,
சுத்தமா இருக்கணுங்க. எதோ சொல்லி எதோ சொல்லி மறுக்கதான் பாக்குறாங்க. இப்படி ஜனங்க வந்து பகவத்கீதைய புறக்கணிக்கதான் பாப்பாங்க. ஆனா நம்மளுடைய கடமை என்ன தெரியுங்களா? பக்தர்களுடைய கடமை என்னன்னா இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. பக்தர்களுடைய கடமை, ஐயோ இவன் வேண்டாங்கிறானே, ஐயோ இவனுக்கு மதிப்பு தெரியலையே, இதெல்லாம் ஒரு பக்கம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆமா இவனுக்கு என்ன எது உன் எது மதிப்புன்னு தெரியாம இருக்கிறான், இவன் இப்படி புறக்கணிக்கிறானே, கீழ்நிலையில இருக்கானே, இதை நம்ம ஒரு பக்கம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் பக்தர்களுடைய கடமை என்னன்னா, பக்தர்கள் வந்து கருணையோட இருக்கணும். கருணையோடு இருக்கிறது அப்படிங்கிறது பக்தர்களுடைய குணங்களில் மிக முக்கியமான குணம் அது. பக்தர்கள் வந்து கருணையோடு இருக்கணும், இது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த கருணையை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு காட்டணும். நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பகவத்கீதை, நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பகவத்கீதையினுடைய ஞானம், இதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். நம்ம வந்து ஓ இவெல்லாம் உதவக்கிற அவன் உதவக்கிற அப்படின்னு நம்ம ஒதுக்கணும்னா நம்மளே உதவக்கறையாக தான் இருந்து. இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்கும் யாரோ ஒருத்தர் இந்த கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கொடுத்த காரணத்தினாலதான் நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மள யாரோ ஒருத்தன் உதவாக்கலன்னு நினைச்சு ஒதுக்கி இருந்தான்னா நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டோம். நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறது வாய்ப்பு இல்ல. நமக்கு எப்படி இங்க உட்கார்றது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அது பிரபுபாதருடைய கிருப்பையினால கிடைச்சது, அவருடைய கருணையினால கிடைச்சது. அவருடைய கருணை நம்ம எல்லாம் வாங்கி இருக்கிறோம். இந்த கருணையை நம்ம மத்தவங்களுக்கும் கொடுக்கணும், கருணையோட கொடுக்கணும், ஒதுக்க கூடாது. ஒரு விதத்தை புரிஞ்சுக்கணும், தத்துவ ரீதியா இவங்க வந்து விலை மதிப்பில்லாத பொருள்களுக்கு விலை கொடுக்கறாங்க, விலையில்ல இந்த பகவத்கீதையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கணும். ஆனா அதை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் ஒருத்தன் யோசிக்கணும். அவன் தான் பக்தன். ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இவன் எவனும் படிக்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி தூர போட்டோம்னா நம்ம முட்டாளாயிடுவோம், நம்ம அயோக்கியர்களாயிடுவோம். அடுத்தவன் இவன் அயோக்கியன் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுட்டு அவனை நல்லவனா மாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அவன் அயோக்கியன்னு சொல்லி வெறும்னு அவனை ஒதுக்கி தள்ளிட்டோம்னா அவன் அயோக்கியனாவே நிற்பான், நம்மளும் அயோக்கியனா மாறிடுவோம். நம்ம பக்தனா இருக்கணும் அப்படின்னா பக்தனுக்கான குணநலன்களை நம்ம வெளிப்படுத்தணும். பக்தனுடைய மிக முக்கியமான குணநலன் என்ன அப்படின்னா, அவன் மத்தவங்க கிட்ட கருணையை காட்டணும். மத்தவங்க கிட்ட கருணையை காட்டணும் அப்படின்னா எப்படி காட்டுறது? தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பக்தியினுடைய விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லித்தரணும். எப்படி சொல்லித்தர முடியும்? இந்த பகவத்கீதையை மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் நம்மளுடைய ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல இந்த பகவத்கீதைய ரொம்ப பரவலா விநியோகம் பண்றோம். இந்த பகவத்கீதைய நம்ம ரொம்ப பரவலா விநியோகம் பண்றோம். இந்த மாசம் பல மாதங்கள்ல எப்பவுமே நம்ம இந்த பகவத்கீதைய விநியோகம் பண்றோம். அதுலயும் குறிப்பா இந்த மாதத்துல நம்ம ஏன் பரவலா விநியோகம் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாத் இந்த சமயத்துல அதிகமா விநியோகம் பண்ண சொல்லி நமக்கு வேண்டுகோள் விடுத்திருக்க. இன்னைக்கு நான் முதல்ல சொன்னேன், இந்த பகவத்கீதையினுடைய விநியோகத்தை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து 200 ரூபாய் விற்கக்கூடிய பகவத்கீதையை நம்ம வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து ஒரு விதத்தை பார்த்தா எங்கிட்ட ஒருத்தர் கேட்ட, ஏங்க பகவத்கீதையை விலை குறைச்சு தரீங்க அப்படின்னு. சரி 200 ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு போ அப்படின்னு அவர் ஒன்னு அப்படி நின்றுட்டார். என்னது இது, இவன் நம்மளே காவ வாங்கிட்டானே. ஒருத்தர் கேட்டா, ஏங்க பாதி விலை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா, இல்லங்க அது உங்களுக்கு இல்ல, நீங்க 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போங்கண்ண. திருவண்ணாமலையில ஒருத்தர் கேட்டா, நீங்க 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போங்கண்ண. அவர் ஒன்னே அப்படி நின்றுட்டார், இல்ல 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 எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டார். இப்படி ஜனங்க வந்து எல்லா வயத்துலயும் எல்லார்ட்டையும் தப்பு கண்டுபிடிக்கிறது பார்ப்பான். அதெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்தவே கூடாது, அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. திருநாத்தபி சுனீச்சேன தரோரபி சவிஷ்ணா அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. சைதன்ய மகாபிரபுனுடைய ரொம்ப பிரபலமான உபதேசம். மரத்தை விட பொறுமையாகவும் புல்லை விட பணிவாகவும் அனைவருக்கும் எல்லா மரியாதையும் கொடுத்து தனக்கென்று எந்த மரியாதையும் எதிர்பார்க்காதவனால் கீர்த்தனிய சதாஹரி. பகவான் ஹரியினுடைய நாமத்தை எப்பவுமே கீர்த்தனம் பண்ண முடியுங்க. சோ பகவான் ஹரியினுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண முடியும் அப்படின்னா, அது வெறும்னா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரேஹரே ஹரேராம் ஹரேராம் ராம் ராம் ஹரேஹரே அது சொல்றதுக்கு மட்டும் இந்த தேவை தகுதி அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாத் இந்த புத்தக விநியோகத்துக்கு சங்கீர்த்தன் பெயர் வச்சார். நம்ம அடிக்கடி கேப்பீங்க, நம்ம பக்தர்கள் சொல்லுவோம் சங்கீர்த்தன் டிவோட்டிஸ் அப்படிமா. சங்கீர்த்தன் டிவோட்டிஸ்னா கீர்த்தனம் பண்றவங்க, பாட்டு பாடுறவங்க அப்படிங்கறது அர்த்தம், அந்த அர்த்தத்துல சொல்ல மாட்டாங்க. சங்கீர்த்தன் பக்தர்கள் அப்படின்னா யார் ஒருத்தர் புத்தக விநியோகத்துல ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்கள சங்கீர்த்தன பக்தர்கள் சொல்லுவாங்க. ஏன் பிரபுபாத சங்கீர்த்தனுக்கு சொன்னார்? சங்கீர்த்தன்னா என்ன? முதல்ல கீர்த்தனிய சதாகரி, கீர்த்தன்னா என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவானுடைய நாமத்தை சொல்றது மட்டும் கீர்த்தன் அப்படிங்கிறது கிடையாது, பகவானுடைய புகழை நம்ம பரப்புறது, பகவான் யார் அப்படிங்கறத மத்தவங்களுக்கு தெரிய வைக்கிறது, அதுதான் கீர்த்தனம். இந்த பகவத்கீதையை மத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலமா பகவான் யார் அப்படிங்கறத நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறோம். அதனால இது கீர்த்தனம், இது சங்கீர்த்தனம். அதனாலதான் இது வந்து சங்கீர்த்தனம்னு சொல்லப்படுது. இந்த பகவத்கீதையை மத்தவங்களுக்கு விநியோகம் பண்றது அப்படிங்கிறது சங்கீர்த்தனம். அந்த சங்கீர்த்தனத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? திருநாத பி சுனீச்சேன தரோர பி சபிஷ்ணா அமானினா மானதேன அந்த நிலையில இருக்கணும். அப்பதான் நம்மளால இந்த பகவத்கீதையை விநியோகம் பண்ண முடியும். இதை வந்து எல்லாரும் எடுத்துக்கணும். இதை வந்து யாரெல்லாம் இங்க ஒரு சிலர் கை தூக்குனீங்க, ஒரு 15 பேர் வீட்டில் பகவத்கீதை இல்லைன்னு, அவங்கெல்லாம் தயவு செய்து பகவத்கீதையை வாங்கிட்டு போங்க. வீட்டில் முதல் ஸ்டெப்பு வாங்கிட்டு போங்க. அப்புறம் யாரெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சு திறக்காம பூட்டி வச்சிருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தயவு செய்து திறங்க. திறந்து அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஸ்லோகம் ஒரு நாளைக்காவது படிங்க. இதை பண்ணலாமா எல்லாரும்? யாரெல்லாம் பகவத்கீதை வீட்டில் இல்லைன்னு சொன்னீங்க? நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு பகவத்கீதை வாங்கிட்டு போறீங்களா? வாங்கிட்டு போறீங்களா? கண்டிப்பா வாங்கிட்டு போகணும். ஏன்னா எவ்வளவோ செலவு பண்றோம். நம்ம யாரு, நம்மளுடைய உண்மையான தேவை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏன் செலவு பண்ணக்கூடாது கொஞ்சம் பகவானுடைய சேவைக்காக? நம்ம அப்ப சமுதாயத்துல இந்த பகவத்கீதையை நம்ம எந்த அளவுக்கு அதிகமா விநியோகம் பண்றோமோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மக்கள் திருந்துவாங்க. அதுதான் நம்ம ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த வழிமுறை. நம்ம பார்த்த முதல்ல சொன்னேன், சமுதாயம் சீர்கட்டு கிடக்குதுங்க. ஒரு பக்கம் சமுதாயத்துல இப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே கடவுள்னு சொல்லி ஒருத்தர் ஏமாத்தின் இருக்கான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கடவுள்லாம் இருக்கிறாருங்க, என்னங்க வழிபடுறீங்க, யாரங்க கும்பிடுறீங்க அப்படின்னா அதை பத்தி தெரியாதவனா ஒருத்தன் இருக்கான். இப்படி பல பேர் பல விதத்துல தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மொத்த சமுதாயத்தையும் மாத்தணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், சமுதாயம் மொத்தத்தையும் மாத்த முடியாது, அது கஷ்டம். அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தனி மனிதனையும் மாத்தணும். அதுதான் சில பிரபா நமக்கு சொல்லி கொடுத்த வழிமுறை. சமுதாயம் மொத்தத்தையும் மாத்துறதுக்கு அவர் ஒரு சில திட்டங்களை கொடுத்துருக்காரு, அது ஒரு பக்கம் செயல்படுத்தணும். ஆனா அதே சமயத்துல ஒவ்வொரு தனி மனிதனையும் மாத்தணும். அப்படி ஒவ்வொரு தனி மனிதனையும் மாத்துறது, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வீட்லயும் எல்லார் வீட்லயும் சேலத்துல இருக்கவங்க எல்லார் வீட்லயும் இந்த பகவத்கீதை உண்மையில் போய் சேரணும். அது நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். இந்த பகவத்கீதை உண்மையில் சேலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய லட்சியம். இதை நம்ம செயல்படுத்தணும். இதை கூடிய விரைவில் நம்ம அடைய முடியும். இது ஒண்ணும் கஷ்டமானது கிடையாது. எல்லார் வீட்லயும் இது இருக்கணும். எல்லாரும் இதை படிக்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கறத ஒவ்வொரு மனிதர்களும் புரிஞ்சுப்பாங்க. அப்ப போலிகள் நடமாட முடியாது, நாத்திகர்கள் நடமாட முடியாது, இல்லைன்னா சாத்தியமே கிடையாது. கிருஷ்ணரை தத்துவபூர்வமா புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்ப இந்த வெறி தாக்குதலுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது. எல்லாரும் விருப்பப்படுறீங்களா இந்த நிலையை அடையணும்னு? இந்த நிலையை கொண்டு வரணும். ரொம்ப தொலைவுல கிடையாது, நம்ம கையில தான் இருக்கு. என்னங்க கொஞ்சம் பேர் தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். எப்படிங்க நீங்க வந்து சேலத்துல எல்லார் வீட்லயும் பகவத்கீதை போகணுங்க? நீங்க சாத்தியம் ஏன் சாத்தியம் இல்ல? ஒரு காலத்துல நான் சொல்றேன், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சேலத்துல எத்தனை பேத்துக்கிட்ட செல்போன் இருந்தது? இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்டயாவது செல்போன் இருந்ததா? சொல்லுங்க, யார்கிட்டயும் இல்ல செல்போன். இன்னைக்கு யார் வீட்டுல செல்போன் இல்ல? போன் இல்லாதவங்க சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப கம்மி. எல்லாத்துக்கிட்டையும் செல்போன் இருக்கு. கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு ஒண்ணு ஆவரேஜா வரும். ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா 4-5 வச்சிருப்பாங்க. அப்பா ஒண்ணு, புள்ள ஒண்ணு, மனைவி ஒண்ணு, இப்படி எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு ஒரு செல்போன் இருக்கும். எப்படியா எல்லார் வீட்லயும் செல்போன் வந்தது? எப்படி எல்லார் வீட்லயும் செல்போன் வந்தது? எப்படி வந்தது? பிரச்சாரம். செல்போன் வாங்குங்க வாங்குங்க வாங்குங்க. ஊர்ல ஒரு 1 கிலோமீட்டர் போக முடியாது, 10 போஸ்டர் 10 பில்போர்டு இருக்கும். ஜனங்க பார்த்தாங்க, எங்க பார்த்தாலும் செல்போனு, எவரை பார்த்தாலும் செல்போன் வாங்குறான். நம்ம ஏன் வாங்கக்கூடாது? இப்படிதானே வாங்கணும் எல்லாரும். இப்ப செல்போன் இல்லைன்னா கஷ்டமா இருக்கு, உண்டா இல்லையா? ஆனா அந்த செல்போனே இல்லாம தான் பல வருஷமா வாழ்ந்தோம். ஆனா செல்போன் வந்து பழகிட்டா ஐயோ அது இல்லாட்டி கஷ்டமா இருக்குதே. ஆனா அந்த செல்போன் எப்படி நம்ம வாங்கணும் அந்த 5 வருஷத்துல? 5 வருஷம் கூட கிடையாது, இன்னும் துல்லியமா சொல்ல போனா 2-3 வருஷத்துல தான் இது ரொம்ப அதிகமா பரவனது. எப்படி அப்படின்னா விளம்பரம், எல்லாரும் வாங்குறாங்க நம்மளும் வாங்கணும். எல்லார் வீட்லயும் போய் சேர்ந்தது இல்ல இந்த 3 வருஷத்துல செல்போன், எல்லார் வீட்லயும் போய் சேர்ந்தது இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் பகவத்கீதா போக முடியாது? ஏன் பகவத்கீதா எல்லார் வீட்லயும் போக முடியாது? போலாம், நம்ம முயற்சி பண்ணணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில சேலத்திலே பாத்தீங்கன்னா 100 பேர் இருந்திருக்கும் செல்போன், இப்ப இங்க 100 பேர் இருக்கிறோம். நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சாத்தியம். பகவத்கீதை சேலத்துல எல்லாருடைய வீட்லயும் போகணும். அதுக்காக நம்ம இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ கௌரவித்த முன்னாடி நம்ம எல்லாரும் உறுதிமொழி எடுத்துப்போம். சரியா? உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நான் சொல்றேன், எல்லாரும் திரும்பி சொல்றீங்களா? நான் இன்று ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 10ஆம் தேதி உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றேன். ஸ்ரீ ஸ்ரீ கௌர் நித்தாய், ஸ்ரீல பிரபுபாத் மற்றும் ஆச்சாரியர்கள் முன்னிலையில் நான் இன்று உறுதிமொழி
எடுத்துக்கொள்கின்றேன்.
இந்த சேலம் மாநகரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் பகவத்கீதை உண்மை இருவில் புத்தகம் சென்றடைய வேண்டும். அதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கின்றேன். நான் இந்த உறுதிமொழியை அனைத்து பக்தர்கள் முன்னிலையும் ஏற்கின்றேன். சும்மா உறுதிமொழி எடுத்துட்டு பத்தாது, செயல்படுத்தணும். ஏதாவது கேள்வி பதில் இருந்தா கேளுங்க. ஜஸ்ட் அவுட். ஓகே, புரிஞ்சுச்சு. சோ அவர் என்ன கேக்குறாருன்னா, ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு சொல்றான், அதுவும் கடவுளோட செயல் தானே அப்படிங்கிறார். ஒரு விதத்துல சொன்னா கிருஷ்ணர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறார், கடவுள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறார், அது உண்மைதான். ஆனா அதுக்காக எல்லா காரியங்களுக்கும் அவரே பொறுப்புன்னு கிடையாது. கிருஷ்ணர் நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்துல சுதந்திரம் கொடுத்திருக்கார். அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பிரயோஜிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அவர் கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை நம்ம வந்து தவறா பிரயோகப்படுத்தணும்னா அதுக்கான விளைவை நம்ம அனுபவிப்போம். இப்ப ஒரு கிருஷ்ணர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டார், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத கொடுத்துட்டார். அவர் சொல்றத செய்யறதும் செய்யாம இருக்கிறதும் உன்னோட சுதந்திரம். கிருஷ்ணர் சொல்ற, நீ வந்து பக்தி செய்யன்னு சொல்லி பகவத்கீதையில உபதேசங்களை கொடுத்துட்ட, பாவம் செய்யாதன்னு சொல்லிட்ட. ஆனா நீ பாவம் செஞ்ச அப்படின்னா அது உன்னுடைய சுதந்திரம், அதுக்கு நீ வந்து அப்படியே செஞ்சுட்டே இருக்கலாமே நீங்க கேக்குறீங்க. அது மாதிரி அவர் கொடுக்கறதுக்கும் கிருஷ்ணன் தானே புத்தி கொடுத்திருக்காரு அப்படின்னு. ஒரு வேளை அவர் புத்தி கொடுத்திருக்கலாம், ஆனா அவர் கொடுத்த புத்தியை நீ தவறா பிரயோகப்படுத்தியிருக்க, அதுக்கு நீ வந்து பாவத்தை அனுபவிச்சாகும். நீ வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவன் அப்படியே இருந்துட முடியாது, அவன் ரொம்ப மோசமான நிலையில பின்னாடி கஷ்டப்பட்டாகும். அதனால அவனை அப்படியே கிருஷ்ணன் விட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்விக்கே இடமே கிடையாது. அவனுக்கு அதுக்கான பாவத்தை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். யாரா இருந்தாலும் அவன் சரி, ஒருத்த கடவுள் இல்லைன்னு சொல்லி பரப்புறான் அப்படின்னா அதுக்கான பாவத்தை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். அவன் செய்யக்கூடிய செயலுக்கு பாவம் விளைவுகளை அனுபவிச்சே ஆகும், அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதனால அந்த கேள்விக்கே இடம் கிடையாது, ஏன் கடவுள் விட்டு வச்சிருக்காரு அவனை கிடையாது. தற்காலிகத்தை விட்டு வச்ச மாதிரி தெரியும். அவனுடைய நிலை இப்ப எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்ல விரும்பல, நரகத்துல கஷ்டப்பட்டுருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மலத்துல ஒரு குழுவா கஷ்டப்பட்டுருக்கலாம், இல்ல அதை விட கீழ்நிலையில இருப்பான். மக்கள் இன்னைக்கு வேணா செலவிக்கலாம் ஊர் ஃபுல்லா, ஆனா இன்னைக்கு அவனோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மலத்துல ஒரு குழுவா இருக்கலாம், இல்ல அதை விட கீழ்நிலையில தான் இருப்பான். அது ஊரு. வேற ஏதாவது கேளுங்க. ஆ நியாயம் நியாயம். சரி நான் பதில் சொல்றேன். கேட்டீங்க கேள்வி. சரி, பொதுவா நம்ம உபன்யாசங்கள்ல கேள்வி பதில் கேட்கறதுனுடைய ஒரு நடத்தை என்ன அப்படின்னா, எந்த விஷயம் பேசுறோமோ அது சம்பந்தமா கேட்கணும். இருந்தாலும் இவர் கேட்டார், அதுக்கு நான் பதில் சொல்றேன். அவர் கேட்கிறார், கிருஷ்ணர் கோபியர்களுடைய ஆடைகளை திருடினார், கிருஷ்ணர் புல்லாங்குழலை ஊதி கோபியர்களை தவிக்க வச்சார், இது நியாயமா அப்படின்னு. அவர் கேட்ட கேள்விக்கு ஒரே வார்த்தையில நான் பதில் சொன்னோம்னா நியாயம். பஸ். கிருஷ்ணர் நியாயம் செய்யறாரா அநியாயம் செய்யறான்னு கேக்குறது நீ யாரியா? கிருஷ்ணர் அப்படி ஒரு செயலை செஞ்சார்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யார் சொன்னா? நீ பாத்தியா? நீ பாத்தியா போயே? உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு யார் சொன்னா? உங்களுக்கு யார் சொன்னா சொல்லுங்க. சித்திரம்லாம் நீங்க பேச வேணாம், உங்களுக்கு யார் சொன்னா? வெறும் சித்திரத்தை வச்சுலாம் பேசாது. உங்களுக்கு யார்
சொன்னா?
உபநிஷத்துல எல்லாம் கிடையாது. வேற எங்க இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க சொன்னதுலாம் கரெக்டே, அது எங்க இருந்து சொல்றீங்க? யார் சொன்னா உங்களுக்கு? பாகவதத்துல இருந்து சொல்றாங்க. பாகவதம் என்ன தெரியுமா சொல்லுது? பாகவதம் சொல்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டு பேசுறீங்களே, பாகவதம் என்ன சொல்ல தெரியுமா? கிருஷ்ணர் முழு முதற் கடவுள், கிருஷ்ணர் புருஷோத்தமர். அதை முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் மிச்சத்துக்கு வாங்க. கிருஷ்ணருடைய அந்தரங்க நிலைகளை பத்தி பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்க போனீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர்கிட்ட உங்களுக்கு என்ன வேலையோ அதை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கணும். நீ முந்தைய நாள் நீ பொண்டாட்டியோட என்ன பண்ண அப்படிங்கிற கேட்கறது நமக்கு தேவையில்லை. நீங்க உங்க வீட்டுக்கு என்ன விருந்தாளியா கூப்பிட்டீங்கன்னா, நான் வந்தேன்னா உங்களை என்ன கேட்கணும்? நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கணும், என்னங்க வேலை செய்றீங்க அப்படிதான் கேட்கணும். உங்க பொண்டாட்டியோட நேற்று நைட்டு என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்டேன்னா, என்ன என்ன பண்ணுவீங்க? பொள்ளார் பொள்ளார்னு செருப்பு கழட்டி அடிச்சு வெளில அனுப்பீங்க. இதே தான் கிருஷ்ணர் பண்ணுவார், இதை தான் மாயாசக்தி பண்ணும், இதுதான் மாயாசக்தி பண்ணும். யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி இந்த மாதிரி கேட்கறானோ அவனுக்கு இதுதான் மாயாசக்தி பண்ணும். மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பல பதில் இருக்கு, அதை நம்ம விளக்கணும்னா அதுவே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல பேசலாம். யாராவது விருப்பமுடைய பக்தர்களுக்கு கூடிய விரைவில் இங்க ஒரு சிடி ஒன்று சேல்ஸுக்கு இருக்கும். கிருஷ்ணருடைய ராசநிலை, கிருஷ்ணருடைய இந்த செயல்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நான் உபன்யாசம் கொடுத்துருக்கேன். ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல அதை கேட்டு நீங்க தெரிஞ்சு தர்மத்திற்கு அப்படி யார் சொன்னா? தப்பு அப்படி கிடையாது. நீங்க கேட்ட கேள்வி புரியுது. தர்மம் அதர்மம் இல்லைன்னா தர்மம் செத்து போயிடும் சொல்றாங்களேங்கிறாங்க, அதானே? தப்பு, அப்படி கருத்தே கிடையாது, கிடையாது. தப்பு தப்பு, அந்த கான்செப்டே தப்பு. அப்புறம் அதுல என்ன விளக்கறதுக்கு என்ன இருக்கு? இது எல்லாமே தர்மமே நடக்குதுன்னா, அதாவது தர்மம்னா என்ன அதர்மம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தர்மம் அப்படிங்கிறது பகவான் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதுதான் தர்மம். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதுதான் தர்மம், அவர் என்ன செஞ்சாரோ அதுதான் தர்மம், சரியா? அதர்மம் அப்படின்னா அதுக்கு புறம்பானது எல்லாமே அதர்மம், சரியா? இன்னைக்கு உலகத்துல தர்மமே நடக்குது அப்படின்னா அது சாத்தியம் இல்லாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகம், இந்த உலகமானது நம்ம எல்லாம் கிருஷ்ணரை விட்டு வெளியில வந்த பாவப்பட்ட ஜீவாத்மாக்களுக்காக படைக்கப்பட்டதுதான் இந்த உலகம். இந்த உலகத்துல முழுசா நீங்க தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது, சரியா? அதனால இந்த உலகத்துல அதர்மம் அப்படிங்கிறது இருந்துட்டேதான் இருக்கும். அதை வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக கிருஷ்ணர் அப்பப்ப வருவார், ஆச்சாரர்கள் அனுப்புறார், தர்மம் மீண்டும் மீண்டும் நிலைநாட்டப்படும். ஆனா எல்லாருமே தர்மத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா இந்த உலகமே வைகுண்டமா மாறிடும். ஓகே.